الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் அந்த அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுக்கு நாம் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை தொழுகை, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பள்ளி வாசல்களை, அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற இடங்களை அல்லாஹு தஆலா மனிதர்கள் கட்டி அதை உருவாக்கி, அதன் மூலமாக அல்லாஹுவை ஒரு அடியான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றான். பள்ளிவாசல் என்பது அது எந்த நிலைமையில் இருந்தாலும், அது எப்படி கட்டப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு பலகீனமானதாக இருந்தாலும், அது அல்லாஹ்வுடைய மாளிகை, அது அல்லாஹ்வுடைய சொத்து, அது அல்லாஹ்வுக்கு உரிய உரிமை என்று குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது. வஅன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், பள்ளி வாயல்கள் அனைத்தும் அது அல்லாஹ்வுக்குரியது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது அல்லாஹ்வுடைய சொத்து என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தனி மனிதர்களால் கட்டப்பட்ட பள்ளி வாயல்களாக இருக்கலாம், ஊர் மக்கள் சேர்ந்து கட்டுகின்ற பள்ளி வாயல்களாக இருக்கலாம், அந்த பள்ளி வாயல்கள் வக்ஃப் செய்யப்படுவதை, அல்லாஹ்வுக்காக என்று முடிவு எடுக்கப்படுவதை கண்ணியமான சகோதரர்களே குர்ஆன் வலியுறுத்துகிறது. வஅன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளி வாசல் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளி வாசல் எங்களுடைய பள்ளி வாசல்களை போன்று கிடையாது. மழை பெய்தால் அங்கே பள்ளியிலே சுஜூது செய்ய முடியாது. வெறும் நபியுடைய பள்ளி வாயல் ஒரு சாதாரணமான ஒரு சுஜூத் செய்யக்கூடிய அந்த நிலம் வெறும் மண்ணால் தான் இருந்தது. தூசியாக இருக்கும், ஈச்சம் பல மரத்துடைய ஓலைகளால் தான் கூரைகள் போடப்பட்டிருந்தது. மழை பெய்துவிட்டால் பள்ளி வாயிலுக்குள்ளால் தண்ணீர் வந்துவிடும். சுஜூத் செய்கிற போது உடம்பெல்லாம் அங்கே சேராக மாறிவிடும், நெற்றியிலே சேறுபட்டுவிடும். ஹதீஸிலே வருகிறது. சூடான காலத்தில், உஷ்ணமான காலத்தில் சஹாபாக்கள் சொல்வார்கள், எங்களுடைய நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூத் செய்ய முடியாமல் இருக்கும், அந்த அளவு உஷ்ணமானதாக இருக்கும், சூடாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சாதாரண பள்ளிவாசல், எளிமையான பள்ளிவாசல், ஆனா குர்ஆன் அந்த பள்ளிவாசலை பேசுது, குர்ஆன் அந்த பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துது, அது அல்லாஹ்வுடைய மாளிகை என்று பேசுகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் 28 இடங்களுக்கு அதிகமாக 28 இடங்கள்ல மஸ்ஜித், மசாஜித், பள்ளிவாசல், பள்ளிவாசல்கள் என்று பல பரிணாமங்களில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். நபியுடைய காலத்தில் காணப்பட்ட அந்த பள்ளி வாயல்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நபியுடைய பள்ளி வாயலை அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து மதீனாவுக்கு போகிறார்கள், ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவுக்கு சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த பணி, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் 3 விடயங்களை செய்தார்கள். உலகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கும் வளர்வதற்கும் அஸ்திவாரமாக, அடிப்படையாக காணப்பட்ட அவசியமான 3 விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே செய்தார்கள். முதலாவது, மனிதர்களாகிய எம்மை, மனிதர்களை அல்லாஹோடு இணைக்க வேண்டும், மனிதர்கள் அல்லாஹோடு சம்பந்தப்பட வேண்டும், இறைவனோடு வைத்திருக்கின்ற உறவை பலப்படுத்த வேண்டும், இறைவனோடு வைத்திருக்கின்ற தொடர்பை உறுதிப்படுத்த வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்களையும் அல்லாஹ்வையும் தொடர்புபடுத்த வேண்டும், அல்லாஹோடு அடியார்கள் இணைய வேண்டும், சம்பந்தப்பட வேண்டும் என்பதற்காக முதலாவது பள்ளி வாயிலை கட்டினார்கள். இரண்டாவது, மனிதர்கள் மனிதர்களோடு தொடர்பு பட வேண்டும், உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனை அரபியில் அல் முஆஹா என்று சொல்வார்கள். மக்காவில் இருந்து குடும்பத்தை, மனைவிமார்களை, சொத்து செல்வங்களை, வீடு வாசல்களை விட்டுவிட்டு வெறும் கையோடு மதீனாவுக்கு சில சஹாபாக்கள் வந்தார்கள். இந்த சஹாபாக்கள் அவர்களும் வாழ வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், குடும்பம் நடாத்த வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், மக்களோடு சேர்ந்து கலந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இரண்டாவது காரியம், மனிதர்களை மனிதர்களோடு இணைக்க வேண்டும், முஹாஜிரீன்களை அன்சாரிகளோடு தொடர்பு படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரத்துவ, ஒரு உறவை உண்டாக்கினார்கள். மனிதர்களை மனிதர்களோடு இணைக்க வேண்டும். இரண்டாவது, நபி அவர்கள் செஞ்ச பணி, முஹாஜிரீன்களை அன்சாரிகளோடு இணைத்தார்கள், தொடர்பு படுத்தி விட்டார்கள். மூன்றாவது, கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழும் போது அங்கு யூத கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு அவர்கள் வைத்திருக்க வேண்டிய அந்த தொடர்பை நபி அவர்கள், அந்த தொடர்பு இருக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை விளங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் அந்த யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, அந்த பூமியிலே வாழக்கூடியவர்களோடு நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக சில ஒப்பந்தங்களை செய்தார்கள். இந்த மூன்று விதமான பணி, இந்த மூன்று விதமான திட்டங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம், அதற்கு பின்னால் வாழ்ந்த அந்த குலபாக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் உலகத்தில் இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கும் இஸ்லாம் வளர்வதற்கும் காரணம். முதலாவது பள்ளிவாசல் நிறுவப்பட்டது அடியார்களை அல்லாஹோடு இணைப்பதற்காக. இரண்டாவது மனிதர்கள் மனிதர்களோடு இணைந்து வாழ வேண்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சேர்ந்து இணைந்து கலந்து வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். மூன்றாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களோடு எப்படி வாழ வேண்டும், முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு எவ்வாறு உறவுகளை பேண வேண்டும், வரையறைகளை பேண வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். தெரியமான சகோதரர்கள், இதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி, மதீனாவுக்கு சென்றவுடன் ஒரு ஊருக்கு போனார்கள், குபா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு போனார்கள். அங்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் மூன்று வாரங்கள் அந்த கிராமத்திலே கழித்தார்கள், வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? ஒரு பள்ளி வாயிலை நிறுவ வேண்டும், முஸ்லீம்களுடைய அடிப்படை, ஒரு ஊருடைய இஸ்லாத்துடைய அடையாளம், நல்லவர்கள் உருவாக்கப்படக்கூடிய இடம், வணக்கசாலிகள் உருவாக்கப்பட வேண்டிய இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், சலவாத்து சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், கல்விமான்கள் உருவாக்கப்படக்கூடிய இடம், முஸ்லீம்களுக்கான உரிமைகளும் அவர்களுடைய கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டிய இடம், முஸ்லீம்கள் உதவி செய்யப்பட வேண்டிய இடம். ஏன் நபியுடைய காலத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வழங்கப்படக்கூடிய ஒரு இடமாக, மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படக்கூடிய இடமாக, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீலம் வழங்கப்படக்கூடிய இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டது. அதனாலதான் 14-15 நாட்கள், சுமார் 3 வாரங்கள் குபா என்று சொல்கிற பிரதேசத்தில் நபி அவர்கள் இருந்தார்கள். மதீனாவுக்கு போகவில்லை, குபாவுக்கு வந்தார்கள். அங்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையினர்களாக வாழ்ந்தார்கள், அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வாழ்ந்தார்கள். பள்ளிவாசலை கட்டினார்கள். முதலாவது நபி அவர்கள் செய்த பணி, தன்னுடைய கையினால் கற்களை தூக்கினார்கள், தன்னுடைய கையினால் ஈச்சம்பழ மரத்துடைய மரக்குத்திகளை தூக்கினார்கள், ஈச்சம்பழ மரத்துடைய ஓலைகளை தூக்கினார்கள். தன்னுடைய கையினால முதலாவது கல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறார்கள், இரண்டாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கிறார்கள், மூன்றாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு எளிய முறையில், சாதாரணமான ஒரு முறையில், ஆடம்பரம் கிடையாது, தாம்பீகம் கிடையாது, சகல வசதி வாய்ப்புகளும் கிடையாது, ஒரு சாதாரணமான முறையிலே அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன? ஒற்றுமை, ஐக்கியம், மனிதர்கள் அல்லாஹோடு தொடர்பு பட வேண்டும், அல்லாஹோடு இணைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அந்த பள்ளிவாசல், அதனுடைய அஸ்திவாரம் போடப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த பள்ளிவாசலை கட்டிய நபியுடைய நோக்கம் என்ன, சஹாபாக்களுடைய நோக்கம் என்னவென்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசும் அளவுக்கு ஒரு சிறந்த பணியாக அந்த பணி மாறியது. அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் சாதாரணமான முறையிலே கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலுடைய அஸ்திவாரம், அல்லாஹ் சொல்றான், பேருக்கும் புகழுக்கும் அல்ல, தன்னுடைய பெயரை போடுவதற்கு அல்ல, தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நபி அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டினார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். அல்லாஹ் சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். வசதி வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது, ஓலையால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மறைவிடங்கள் கிடையாது, சாதாரண பள்ளிவாசல். அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான், நோக்கம் நல்ல நோக்கம், ஊர் ஒற்றுமையாக வேண்டும், சகோதரத்துவம் வளர வேண்டும், முஸ்லீம்கள் அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல நோக்கம். கண்ணியமான சகோதரர்கள், அந்த பள்ளியுடைய அஸ்திவாரமே தக்வா என்று அல்லாஹ் சொல்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் கஷ்டத்தோடு காச செலவழிச்சு உடம்ப எடுத்துக்கொண்டு உம்ராவுக்காக வேண்டி போறாரு, அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லா அதை தவாப் செய்யறாரு, வலம் வாராரு, அமல்களை செய்யறாரு, உம்ராவுடைய நன்மை அவருக்கு கிடைக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனால சாதாரணமான முறையில எளிமையாக கட்டப்பட்ட அந்த குபா பள்ளிவாசல், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பள்ளிவாசலுக்கு வந்த ஒரு மனிதன் 2 ரக்அத் தொழுகிறாரு. உம்ரா செய்யறது எவ்வளவு கஷ்டம், 7 தடவை காபத்துல்லா வலம் வரணும், சன நெரிசல் இருக்கும், கால் வருத்தம் ஏற்படும், உடம்புல களைப்பு ஏற்படும், காசு செலவழிச்சு போறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கட்டின முதலாவது மதீனாவுடைய அந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு மனிதன் 2 ரக்அத் தொழுகிறாரு, தஅதீலு உம்ரா, உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். அந்த பள்ளியில 2 ரக்அத் தொழுகிறது உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரும். எதை சொல்ல வாரம் என்றா, அந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில மதீனால முதலாவது பள்ளிவாசல் கட்டப்படுது. அதற்கு பின்னால கண்ணியமான சகோதரர்களே, பல பள்ளிவாசல்கள் மனிதர்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு, கால முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு, அபிவிருத்திகளுக்கு ஏற்றவாறு பள்ளிவாசல் இஸ்லாமிய வரலாற்றில் உருவாக்கப்படுது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய சொத்து. ஒரு பள்ளிவாசல் அது வக்ஃப் செய்யப்பட வேண்டும். ஏன் பள்ளியில் தான் நாங்கள் இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை தொழுகையை நிறைவேற்றுவோம், ஜும்மாவை நிறைவேற்றுவோம், ரமலானுடைய காலத்தில் இஃத்திகாஃபுடைய அமல் அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசலில் தான் இஃத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று பள்ளிவாசலில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். பல இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. எனவே பள்ளிவாசல் அது மதிக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல் அது சுத்தமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல் அழகாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல் மனிதர்கள் ஒரு அமலை ஆரோக்கியமாக செய்வதற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபியுடைய பள்ளிவாசல் சிறுசாக இருந்தது, வசதி வாய்ப்பு கிடையாது, ஆனால் அது சுத்தமாக இருந்தது. ஏன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாயல்கள், மஸ்ஜிதுகள், இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், இவைகளை பாதுகாப்பது, இவைகளை கண்ணியப்படுத்துவது, இவைகளை மதிப்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது தக்வாவுடைய அடையாளம், ஒரு முஃமினுடைய அடையாளம். ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், பள்ளிவாயல்கள், மதரசாக்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய இடங்கள், இந்த இடங்களை யாரு மதிப்பார்களோ, யாரு கண்ணியப்படுத்துவார்களோ, யார் அவைகளை சிறப்பாக்குவார்களோ, அல்லாஹ் சொல்றான் அது அவங்களோட தக்வாவுடைய அடையாளம். யாரு பள்ளிவாசல மதிக்கல, பள்ளிவாசல அசிங்கப்படுத்துறாங்க, பள்ளியுடைய உரிமைகளை பேணாம இருக்கிறாங்க, பள்ளியுடைய சொத்துக்களை உதாசீனம் செய்யறாங்க, பள்ளியுடைய சொத்துக்களை அபகரிக்கிறாங்க, பள்ளியுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்யறாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்கள்ட்ட தக்வா இல்ல, ஏண்ட பயம் இல்ல, இரையச்சம் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான சகோதரிகளை, பள்ளிகள் அது அழகாக கட்டப்படுவது, பள்ளிகள் பராமரிக்கப்படுவது, நல்ல அமல்களை செய்து பள்ளி வாயில்களை சிறப்புப்படுத்துவது, இதையெல்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஃபீ புயூதின் அதின அல்லாஹ் அன் துர்ஃபஅ வயுஸ்கர ஃபீஹா இஸ்முல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் பள்ளி வாயில்கள் அது அழகாக கட்டப்பட வேண்டும், தேவைகளுக்கு ஏற்றவாறு கட்டப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் எங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பள்ளிவாசல்கள் கட்டும் போது அந்த பள்ளிவாசலுக்கு மேலால ஒரு மனாரா கட்டுவாங்க. உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள்ல நாங்க பார்த்தோம் என்றா பள்ளியை விட உயரமாக இருக்கும் மனாரா. அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ்வுடைய பெயர் ஒலிக்கப்படுகிறது, அந்த ஓசை அந்த மனாராவின் மூலம் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மனாராக்கள் உயர்த்தப்படுவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் யதுக்க ரபீஹஸ்முல்லா, அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய அதான் ஒலிக்கப்பட வேண்டும், அதான் சொல்லப்பட வேண்டும், தக்பீர் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு பள்ளிவாசலை கட்டுவதை அங்கு செய்கின்ற அமல்களையும் குர்ஆன் பேசுகிறது. அந்த பள்ளிவாயில யாரு பராமரிக்கணும்? மா கான லில் முஸ்ரிகீன் அய் யஅமுரு மசாஜித அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், முஸ்ரிகீங்களே, ஒரு காலத்துல இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாஹ முஸ்ரிகீங்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், குஃபாறுகள் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது இஸ்லாம் உருவாகுகிறதோ, எப்போது முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக மாறிவிடுகிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், மா கானலில் முஸ்ரிகீன் அய் யஅமுரு மசாஜித அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்ரிக்குக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும், எந்த ஒரு காபிருக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிக்க இயலாது. அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிக்க இயலாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹ். ஒரு பள்ளிவாசல கட்டணுமா? ஒரு பள்ளிவாசல பராமரிக்கணுமா? ஒரு பள்ளிவாசல நிர்வகிக்கணுமா? ஒரு பள்ளிட வக்குப்ப பாதுகாக்கணுமா? ஒரு பள்ளிட பொது சொத்தை பாதுகாக்கணுமா? யாரு? மன் ஆமனபில்லா, அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கணும். இங்க அல்லாஹ் சொல்ல வாரது வெறும் நிர்வாகத்தை மட்டுமல்ல, நிர்வாகத்துக்கு ஓதல் ஆயத்தல்ல இது. ஒரு பள்ளியை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, பள்ளியில சொத்தை பாதுகாக்கிறது, யார்ட உள்ளத்தில ஈமான் இருக்குதோ அவன் பொறுப்பன் அல்லாஹ் சொல்றான். முதலாவது ஈமான சொல்றான், இரண்டாவது தொழுகை இருக்கணும், வசதியானவனாக இருந்தால் ஜகாத் கொடுக்கணும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற விஷயத்துல, பள்ளியிட உரிமைகளை பாதுகாக்கிற விஷயத்துல, பள்ளியிட சொத்துக்களை பாதுகாக்கிற விஷயத்துல, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவன் யாருக்கும் பயப்படக்கூடாது. இது சண்டித்தனம் காட்டுறத இஸ்லாம் சொல்லல, உரிமைகளை பாதுகாக்கிறது. ஏண்ட ஊடு, ஏண்ட வீட்டு காணி அபகரிக்கப்பட்டிருக்குது, 30 வருஷமா வழக்கு பேசுறோம். ஒரு சான் துண்ட நானா எடுத்துட்டாரு, 10 வருஷமா நானா அவட பேசுறல்ல. 2 சான் துண்ட டாட்டா எடுத்துட்டா டாட்டான மையத்துக்கும் போறல்ல, அது ஏண்ட தனிப்பட்ட சொத்து. ஆனா பள்ளிட காணி, பள்ளிட சொத்து, பள்ளிட உரிமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஏண்ட சொத்துக்காக 40 வருஷம் வழக்கு பேச நான் தயார்? பள்ளி அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும். ஒரு முஸ்லீமுடைய பொறுப்பு பள்ளியை பராமரிக்கிறது, பள்ளியை சுத்தப்படுத்துறது, பள்ளியிட உரிமைகளை பாதுகாக்கிறது, பள்ளியை கண்ணியப்படுத்துறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹதீஸ், எனக்கு என் உம்மத்து செய்யற நன்மைகள் காட்டப்பட்டுச்சு, என் உம்மத்து செய்யற பாவங்களுக்கான தண்டனைகளும் எனக்கு காட்டப்பட்டுச்சு. சொன்னாங்க நபி அவங்க, என் உம்மத்து செய்யற பாவத்தில மிக மோசமான பாவம் என்ன தெரியுமா? நபியுடைய காலத்தை வச்சு நபி சொல்றாங்க, நபியுடைய காலத்துல பள்ளி வாசல் அது வெறும் நிலமாக இருந்துச்சு, அங்க டைல்ஸ் இருக்கல்ல, மாபல் இருக்கல்ல, பாய் இருக்கல்ல, வெறும் ஒரு மண்ணாலான ஒரு நிலமாக இருந்துச்சு. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க துப்புவாங்க, அவளுக்கு சளி வரக்கூடிய நேரத்தில் அவங்க பள்ளியில துப்பிடுவாங்க. துப்பினா என்ன செய்யணும்? தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அதை எடுத்து வெளியே வீசணும். இது இஸ்லாம் சொல்லுது. நபி அவங்க காட்டி கொடுத்தாங்க. சொன்னாங்க நபி அவங்க, பள்ளியில சொத்தை அபகரிக்கல அவரு, பள்ளியில காணிய பிடிக்கல, பள்ளியில தண்ணிய வீண்வரையும் செய்யல, பள்ளியில டொய்லெட்டையும் பாத்ரூமையும் தன் வீட்டுடைய டொய்லெட்ட பாத்ரூம் போல அவர் பயன்படுத்தல, பள்ளியில தண்ணியும் வக்ஃபு. எந்த அளவுக்கு நவீன உலமாக்கள் பேசுறாங்கடா, ஒரு பள்ளியில தொலை வரக்கூடியவங்க மூக்க சிந்தோணும்ன்றதுக்காக, சளிய துப்போணும் என்றதுக்காக டிஷு வைக்கப்பட்டிருக்குது. இவர் துப்புற சளி ஒரு டிஷுவால அந்த சளி எடுக்கலாம், அந்த சளிய துப்பிடலாம். இவர் 3 டிஷு எடுக்கிறாரண்டா, 1 ஹலால், 2 ஹராம். வக்குப்பு சத்தாப கரைச்சிட்டார். பள்ளியிட பில்டிங் மட்டுமல்ல வக்குப்பு, பள்ளியுடைய உள் சுவர் எப்படி கண்ணியமோ உலமாக்கள் எழுதுறாங்க, பள்ளியிட வெளி செவத்தில் ஒரு ஆள் கீறிட்டு போறாரு, பள்ளியிட வெளி செவத்தில் ஒரு ஆள் வெத்திலையை துப்பிட்டு போறாரு, பள்ளியிட வெளி சபத்துல சிக்ரெட்டை தேய்ச்சிட்டு போறாரு. இவர் அல்லாஹ்வுடைய மாளிகையில வரம்பு மீறிட்டாரு, அல்லாஹ்வுடைய உரிமையிலே கை வச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய வீட்டை கேவலப்படுத்திட்டாரு. உலமாக்கள் எழுதுறாங்க, இவருக்கு 1 டிஷ்யூவால இவட மூக்க சீரேலும், இவர் 3 டிஷ்யூ எடுத்து சீர்றாரா? 2 ஹராம், 1 ஹலால். 2 ஹராம் என்ன? வக்ஃபு சொத்தை அபகரிச்சிட்டாரு. டிஷ்யூ உங்களுக்கு உதவு செய்யறதுக்கு போதுமான தண்ணி இருக்குது, மோட்டை கழுவுறதுக்கு எனக்கு இவ்வளவு போதும், ஒரு லிட்டர் தண்ணி போதும், பூர்த்தியாக உதவு செய்யறதுக்கு மூணு லிட்டர் தண்ணி தெப்ப திறந்துடுறாரு. வீட்டு சொத்த போல தொலைத்தா வாரீங்க. ஒரு லிட்டர் உங்களுக்கு ஹலால், ரெண்டு லிட்டர் வக்கப்பு சொத்தை நீங்க அபகரிச்சிட்டீங்க, களவெடுத்துட்டீங்க. பள்ளியிட சொத்து. ஒரு இமாம் சொல்றாரு, அவரு ஒரு கனவு காண்றாரு நரகத்துக்கு போனதாக. உயிர் வாழும் போது கனவு காண்றாரு, கனவுல விளக்கம் கேட்கிறாரு, நான் இவ்வளவு இபாதத்து செஞ்சவன், இவ்வளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன், ஏன் நான் நரகத்துக்கு வந்தேன்? விளக்கம் சொல்லப்படுது, பள்ளி வாசல் பாய் இருக்குது, பண்ணால செய்யப்பட்ட பாய். இந்த பாயில நூல் பிஞ்சு இருந்துச்சு, அந்த நூலை நீங்க கொண்டு வந்து உங்களோட தஸ்பி மணி பிஞ்சத்தால பள்ளி பாயுத நூலால நீங்க தஸ்பி செஞ்சு அதால அல்லாஹ் பேரை சொன்னீங்க. விக்ர செய்யறது இபாதத், சொர்க்கத்தை தரும், நல்ல முடிவை உண்டாக்கும். தஸ்பி மணி உங்களோட தஸ்பி மணிக்கு போட்ட நூல் பள்ளி பாயிலிருந்து பிச்செடுத்தது, கலட்டி எடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு நரகம். அதனாலதான் நரகம். வக்குப்பு சொத்துல கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. அனந்தர சொத்து பிரிக்கிற மாதிரி கனிமத்தை எப்படி பிரிக்கணும்? ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, பிரிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் எடுத்துட்டாரு. கனிமத்துடைய பொருள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னால் அது பொது சொத்து, பிரித்து எனக்கு கிடைச்சா ஏண்ட சொத்து, பைத்துல் மால் வக்ஃப் எடுத்துட்டாரு. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, உமை யகுலுல் யஸ்திமா கல்ல யௌமல் கியாமா. யாரு வக்ஃப் சொத்தை, பள்ளி சொத்தை, பொது சொத்தை தெரியாம எடுப்பாங்களோ, அபகரிப்பாங்களோ, அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில் உலக மக்களுக்கு முன்னால் எதை களவெடுத்தாரோ, எதை அபகரிச்சாரோ, எதை எடுத்தாரோ, அதை அல்லாஹ் அவனோட கையில கொடுத்து எழுப்புவார். அவன் அடையாளம் என்ன? பார்த்தால விளங்கும் அவர்கள் கள்ளன், திருடன், அபகரிச்சவன், அநியாயக்காரன். குர்ஆன் சொல்லுது, உமன் யகுலுல் யஸ்திமா கல்ல யௌமல் கியாமா. யாரு பொது சொத்துக்களை அபகரிப்பாங்களோ, பொது சொத்துக்களை களவெடுப்பாங்களோ, அனுமதி இல்லாம உபயோகிப்பாங்களோ, அவங்க எடுத்ததை அப்படியே கையில கொடுத்து நாங்க எழுப்புவோம். ஒரு சஹாபி அப்துல்லா அல் தபியா ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்க அனுப்புறாங்க ஜகாத்த வசூலிக்கிறதுக்கு. முக்கியமான ஒரு வேலை, முக்கியமான ஒரு பொறுப்பு ஜகாத். அது ஏழைகளின் ஹக்கு, உரிமை, அவங்களுக்கு என்று கொடுக்கப்படக்கூடியது. அதை வசூலிக்கிறதுக்காக அப்துல்லா அல் தபியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்படுறாங்க. அவர் போறாரு பனு சுலைம் வாசிகள் வாழக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு போய் ஜகாத்தை வசூலிச்சு கொண்டு வாராரு. அவர் ஜகாத்தை வசூலிக்க போன இடத்துல சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சந்தோஷமாக விரும்பி என்ன செய்யறாங்க, அவங்கட ஹதியாவை அந்த சஹாபிக்கு கொடுக்கறாங்க. கஷ்டப்பட்டு எங்களை ஜகாத்தை எடுத்து கொண்டு போயிட்டு கொடுக்கறாரு, ஜகாத்தை அப்படியே சேர்த்து கொண்டு போய் நபிட்ட கொடுக்கறாரு, பாவமே என்ன செய்யறாங்க அந்த மக்கள், அவங்கட தரப்பால ஜகாத் இல்லாம வேறையாக கொஞ்சம் காசு பணங்களை கொடுக்கறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி வாராரு, ஏமாத்தல்ல நபிட்ட வந்து சொல்ற, யார் ரசூல் அல்லாஹ், இந்தாங்க இது ஜகாத், ஜகாத்துடைய காசை முன்னால வச்சாரு. அதுக்கு பின்னால கொஞ்சம் காசு எடுத்து சொல்றாரு, யார் ரசூல் அல்லாஹ், ஹாதி ஹதியா, இது நான் போன ஊர் மக்கள் எனக்கு கிஃப்டாக தந்தாங்க, எனக்கு ஹதியாவாக அன்பளிப்பாக தந்திருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நபி அவங்க கேட்டாங்க, நீ உன் வாப்பாட வீட்டுல பணிக்கு போகாம நீ உன் வீட்டுல நீ இருந்திருந்தா இந்த ஹதியா உனக்கு கிடைச்சிக்குமா? உன் வாப்பாவோட, உன் உம்மாவோட, உன் பொண்டாட்டியோட நீ வீட்டுக்குள்ள இருந்திருந்தா, இந்த ஜகாத் வசூலிக்கிற இந்த பிரயாணத்துல நீ போகாம வீட்டுல இருந்தா உனக்கு இந்த காசு கிடைச்சிக்குமா? கிடைக்கலையே, இது கூடாதே என்று அந்த சஹாபிக்கு தனிப்பட்ட முறையில நபி அவங்க புத்திமதி சொன்னாங்க. அந்த சஹாபி மானாமென்றாரு. இப்ப நபி அவங்க அந்த ஊர் மக்களுக்கு விளங்கப்படுத்தணும், பொது சத்துடைய பாரதூரம், வக்கப்பு சத்துடைய பாரதூரம் இல்லாத பொறுப்பு, நபி அவங்க மிம்பருக்கு ஏறுறாங்க. ஏறி அந்த சஹாபியிட பேரை சொல்லி கேவலப்படுத்தல, சொன்னாங்க மா பாலு கௌமின், சில பேர் இருக்கிறாங்க, சில மனிதர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு அவங்களை நாங்கள் அனுப்பினோமா? ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது அந்த ஊர் மக்கள் ஹதியா கொடுக்கிறாங்க, அதை எடுத்துக்கொண்டு வராங்க, அது ஹராம். ஏன்? நீங்க பொது பணிக்காக, பொது சொத்தை வசூலிக்கிறதுக்காக போனதுக்காகத்தான் அவங்க தராங்க. எனவே அது பொது சொத்தாகத்தான் கருதப்படும். இதுக்கு பின்னால் யாரும் உங்களுக்கு தனிப்பட்ட ஹதியாக்கள், நீங்க ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக போன நேரத்தில் யாராவது தந்தா அதை நீங்க எடுக்க கூடாது, அது ஜகாத்தோட அதை நீங்க சேர்த்துறோணும். ஏனென்றா நாளை மறுமையில நீங்க ஜகாத்தை வசூலிக்கும் போது, மாடுகளை வசூலிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாடு கிடைச்சிச்சா, ஆடை வசூலிக்கும் போது ஒரு ஆடு உங்களுக்கு கிடைச்சிச்சா, அந்த ஆட்டையும் அந்த மாட்டையும் அல்லாஹ் மறுமையில் எழுப்பி உங்களை ஒரு திருடன் என்று, கள்ளன் என்று, துரோகி என்று, பொது சொத்தை அபகரித்தவன் என்று அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினான். கனிமானவர்களே, பள்ளியில என்ன செய்யறாங்க? துப்புறாங்க. துப்பினா அந்த எச்சில எடுத்து தொழுது முடிஞ்ச உடனே எடுத்து வீசணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. நபி சொன்னாங்க, யாரு அவங்களுக்கு ஏற்பட்ட சளி, அந்த சளிய பள்ளியில துப்புறாங்க, நபி சொன்னாங்க இதை விட பெரிய பாவத்தை நான் காணல. பள்ளியில வந்த எச்ச துப்புறாரு, இப்ப இருக்கிற பள்ளியில, நபியுடைய காலத்துடைய பள்ளியில கீழே மண்ணு தான், அந்த மண்ண துப்புறாரா? அவர் எடுத்து வீசிட்டு போகலையா? நபி அவங்க சொன்னாங்க அவர் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு. அவர் என்ன செய்யணும்? தொழுது முடிச்சதுக்கு பின்னால அதை எடுத்து வீசணும். அபு உபைதா இப்னு ஜர்ரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரி, தொழிலதிபர், செல்வந்தர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று வர்ணிக்கப்பட்ட அபு உபைதா இப்னு ஜர்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். சளி வருகிறது, எச்சில் வருகிறது, அதை துப்பி விடுகிறார்கள். இருட்டாக இருக்கிறது, துப்பி விடுகிறார்கள். தொழுது முடிந்தவுடன் அதை எடுத்து வீசுவதற்கு மறந்து விடுகிறார்கள். அப்படியே வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். அவர் தூங்க ரெடியாக கூடிய நேரத்தில் கரண்ட் இல்ல, இருட்டாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. தூங்க ரெடியாகும் போது அவருக்கு ஞாபகத்தில் வருது, நான் தொழும் போது எனக்கு எச்சு வந்தது, சளி வந்தது, அதை துப்பி விட்டு வந்து விட்டேன், அதை எடுத்து வீசவில்லையே, மறந்து விட்டேனே என்று அவருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால ஞாபகம் வருது. நடு இருட்டில, நடு நிசையில, சாஞ்சதுடைய நேரத்தில் இன்பமான தூக்கத்தை விட்டு ஓடி வரார். இன்பமான தூக்கத்தை விட்டு ஓடி வந்து பள்ளி இருட்டாக இருக்குது, வீட்டில இருந்து ஒரு லாம்பை கொண்டு வந்து பள்ளியில எந்த இடத்துல அந்த எச்சு துப்பப்பட்டுச்சோ அந்த இடத்தை தேடுறார். தேடி 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 இறுதியாக அதை எடுத்து வீசிட்டு வராரு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு எச்ச துப்பிட்டீங்க மண்ணில, அதை தூக்கி வீசல்ல என்ற இவ்வளோ பெரிய பாவமாக கருதித்து வாரீங்களே என்று சஹாபாக்கள் கேட்கும் போது சொன்னாங்க, இதால நான் நரகத்துக்கு போயிடுவேன். பள்ளி சொத்து எடுக்கவும் இல்லை, அபகரிக்கவும் இல்லை, பொது சொத்துக்கள்ல கை வைக்கவும் இல்லை, நான் துப்பிட்டேன், அதை எடுத்து வீச மறந்துட்டேன், இந்த ஒரு பாவம் போதும் நான் நரகத்துக்கு போறதுக்கு, அதனால தான் நான் பயந்தேன் என்று அபு உபைதா இப்னு ஜர்ரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி அல்லாஹுவை பயந்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் அது மதிக்கப்பட வேண்டும், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். முஸ்லீம்களுடைய அடையாளம், இஸ்லாம் வளர்வதற்கான அந்த இடத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இதனால் தான் ஒரு மேற்கத்தியவாதி அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் இரண்டு விடயங்கள், முஸ்லீம்களுக்கென்ற இரண்டு விடயங்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க முடியாது. முஸ்லீம்களுடைய தைரியத்தை, முஸ்லீம்களுடைய சக்தியை, முஸ்லீம்களுடைய பலத்தை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இரண்டு விடயங்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருக்கும் போது, அதில் முதலாவது சொல்றாங்க குர்ஆன். குர்ஆன் இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, முஸ்லீம்களை ஒழிக்க முடியாது. இரண்டாவது சொல்கிறார்கள் அல் மஸ்ஜித், பள்ளிவாசல். முஸ்லீம்களுடைய தைரியத்தை, முஸ்லீம்களுடைய பலத்தை, இஸ்லாமிய சமூகம் படுகின்ற இன்னல்களை, துன்பங்களை, இன்னொரு முஸ்லீமுடைய கவலையை, இன்னும் ஒரு முஸ்லீமுடைய வறுமையை, இன்னும் ஒரு முஸ்லீமுடைய பசியை, இன்னும் ஒரு முஸ்லீமுடைய அநீதியை மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற இடம் தான் இந்த பள்ளிவாசல். அதனால நாங்க எப்படி எங்களுடைய சபைகள்ல மாநாடுகள்ல கலக்கிறோமோ, கலந்து பேசுறோமோ, அதே மாதிரி முஸ்லீம்கள் அவர்களுடைய பிரச்சனைகள், மார்க்க விவகாரங்கள், மத விவகாரங்கள், அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய கஷ்டம், அவர்களுடைய நோய், அவர்களுடைய பிரச்சனைகளை பள்ளி வாயலிலே ஐந்து நேரம் ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது, ஒருவரை ஒருவர் பேசும் போது, ஒருவருக்கு பக்கத்தில் ஒருவர் அமர்கிற போது, இந்த எல்லா விடயங்களையும் அவர்கள் பார்த்து அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய இடமாக பள்ளி வாசல்களை முஸ்லீம்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே பள்ளி வாயல்கள் உலகத்தில் இருப்பது முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் இஸ்லாம் வளர்வதற்கும் காரணம் என்று முஸ்லீம் அல்லாத ஒரு கிறிஸ்தவ அறிஞர் குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளியுடைய சொத்து அது எல்லோருடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும், அமானிதங்களை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீங்கள் துரோகம் செய்துவிடக் கூடாது, உங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றான். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே பள்ளியுடைய சொத்துக்கள், அதே போன்று முஸ்லீம்களுடைய பைத்துல் மாலுடைய வக்ஃப் சொத்துக்கள், அவைகள் வக்ஃப் செய்யப்பட்டால் அங்கு ஒரு நிபந்தனையை போடுவார்கள். அது என்னவென்றால், அந்த வக்ஃபை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய அரசியல் முறை, இஸ்லாமிய பொருளாதாரம் இதை பேசுகிறது. ஏன் சஹாபாக்கள் அநேகமானவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் வக்ஃபு செஞ்சுட்டு தான் மௌத்தா போயிருக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, கண்ணியமான சகோதரர்களே, 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஏண்ட மௌத்துக்கு பின்னால ஏண்ட கபருக்கு நன்மைகள் வர வேண்டும் என்பதற்காக பள்ளி வாயல்களுக்கும் மதரசாக்களுக்கும் பொது இடங்களுக்கும் தனது சொத்தை கொடுத்து விட்டு போகிறார்கள். ஏன், கியாமத்துடைய நாள் வரைக்கும் எனது கபரிலே நன்மைகள் வந்து சேர வேண்டும், நான் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்துக்களை, உரிமைகளை, உடமைகளை வக்ஃப் செய்துவிட்டு போனால் அந்த வக்ஃபை பாதுகாப்பது முஸ்லீம்களுடைய கடமை, பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாத்தார்கள், சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த சொத்துக்கள் அவைகளை நாங்கள் முறையாக பாவிக்க வேண்டும். பள்ளியுடைய தண்ணீரை கூட தனது சொந்த வேலைக்காக வேண்டி பாவிக்க முடியாது. பள்ளி வாயிலுக்கு வருகிறோம் சொல்வதற்காக, பள்ளி வாயிலுக்கு வருகிறோம் ஒரு நல்ல ஒரு விடயத்தை படிப்பதற்காக, படித்துக் கொடுப்பதற்காக வருகிறோமா? அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். பள்ளி வாயில் நாங்கள் பள்ளிக்குள்ளால வந்த உடனே ரெண்டு ரக்கா தொழுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித். ஏன் சகோதரர்களே, ஏன் அந்த பள்ளியை நாங்கள் மதிக்கிறோம், அந்த பள்ளியை கண்ணியப்படுத்துகிறோம்? அப்படி என்றா வுது செய்யக்கூட தண்ணியை மீன் விரயம் செய்யக்கூடாது. பள்ளியில பாத்ரூம், டாய்லெட், வீட்டிலிருந்து கொண்டு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. ரோட்ல போகும்போது பயன்படுத்தக்கூடாது. இபாதத்துக்கு வாங்க, தொலை வாங்க, நன்மைக்கு வாங்க பாவிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது முறையாக மீன்வரையும் இல்லாம பாவிக்கணும், மீன்வரையும் இல்லாம பாவிக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்குது, பதில் கொடுத்தாகணும். நான் ஒரு முஸ்லீம், இன்னும் ஒரு முஸ்லீம்ல உருவாக நான் அநியாயமாக எடுத்திருந்தேன், எனக்கு சொர்க்கத்துக்கு போகலா, அவர் மன்னிக்கும் வரைக்கும் போகலா? ஹஜ்ஜத்துல் வதால நபி அவங்க கடைசியாக சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் ரத்தத்தை ஓட்டக்கூடாது, ஒருவாவ கூட அபகரிச்சு எடுக்க கூடாது. இது தனி மனிதர்களுடைய விடயத்தில், பொது சொத்துட விஷயத்துல யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது? அல்லாஹ்வுடைய சொத்து. எனவே எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. பள்ளியுடைய உரிமைகள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது பொது சொத்து, அதை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வாழ்ந்துடக் கூடாது. அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். குர்ஆன்ல ரெண்டு இடத்துல அல்லாஹ், அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளி அல்லாஹ்க்கு சொந்தமானது என்ற ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பியூத்துல்லாஹ், பள்ளிகள் அல்லாஹ்வுடைய வீடு என்று பேசுறான். நாங்க யோசிக்கணும், எனக்கு ஒரு இப்படி ஒரு அநியாயம், ஏண்ட சொத்தை இப்படி அபகரிச்சிருந்தா, ஏண்ட உரிமை எடுத்திருந்தா நான் எப்படி இருப்பேன்? இது பள்ளியிட சொத்து. இன்றைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு மௌத்தாகிடுவோம். 50, 60, 100 வருடங்களுக்கு பின்னால் இந்த ஊர்ல வாழக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்களுக்கான சொத்து அது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த பள்ளியுடைய சொத்து அது என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளும். பள்ளிக்கு வருமானம் தேவை, பள்ளியை ரன் பண்றதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு வருமானம் தேவை. அந்த வக்ஃப் சொத்துக்கள்ல இருந்துதான் நாங்க பிரயோசனங்களை எடுத்து ஊருடைய வறுமை,
உருடைய பிரச்சனை, உருடைய கஷ்டம், உருடைய கல்விக்கான விஷயங்கள், மதரசாக்களுடைய விஷயங்கள், குர்ஆன் மதரசாவுடைய விஷயங்கள், உலமாக்களுடைய விஷயங்கள், விதவைகளுடைய விஷயங்களுக்கு அதை உதவி செய்யலாம், உதவியாக அமையும். எதிர்காலத்தில் அல்லாஹ் அதை பிரயோசனப்படுத்துவான். அப்படியான சொத்துக்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளியுடைய காணிக்குள்ளால பார்க்கிங் வைக்கப்பட்டிருக்கிறதா? பார்க்கிங்க்கு ஒரு தொகை பணம் அறவிடப்படுதா? நான் ரெண்டு நாளுடைய குடுக்கலையா, மூணு நாளுடைய குடுக்கலையா? ஹராம். அல்லாஹ்வுடைய சொத்துல நாங்கள் வரம்பு மீறிட்டோம். பள்ளியிட தண்ணி மட்டும் இல்ல, பள்ளியிட கரண்ட் மட்டும் இல்ல, பள்ளியிட லைட் மட்டும் இல்ல, பள்ளியிட காணிக்குள்ளால எந்தெந்த விஷயங்களை செய்யறதுக்கு நாங்க காசு கட்டணுமோ அந்த விஷயங்களை இலவசமாக செஞ்சோமா? நிர்வாகம் பார்க்கல, பொறுப்புதாரி பார்க்கல, இமாம் பார்க்கல, மாதிம் பார்க்கல, இந்த எல்லா பள்ளிவாசல்களுக்கும் ரஹ்மத்தை இறக்கிற அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பள்ளிக்குள்ளால வாரவங்க நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, மூன்று பேர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். அதுல ஒரு ஆள் பள்ளிக்குள்ளால வாராரு, பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வக்ஃபு சொத்தை நாங்க பாதுகாத்தா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். எனவே துவா செய்வோம், உரிமைகளுக்காக பாடுபடுவோம். நாட்டிலே பல பிரதேசங்களில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகளை 100 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள், 1000 ரூபாய் கூலி, இன்று வரைக்கும் 1000 ரூபாய் கூலி கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அரசாங்கம் விடுமா? ஒரு அரச சொத்தை நாங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு அரசாங்கம் விடுமா? ஏன் அல்லாஹ் சொத்துல மட்டும் கணக்கில்லாமல் இருக்கிறோம் சகோதரர்களே? 100 வருடங்கள், 150 வருடங்களுக்கு முன்னால செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை புதுப்பிக்கிறதும் கிடையாது, அதை மாத்துறதும் கிடையாது, அந்த கடக்காராக்கள் யோசிக்கிறதும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அநியாயமான காசுல என்னோட பிள்ளைகள் வாழக்கூடாது, என்னோட பிள்ளைகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என்னோட துஆக்கள் எல்லாம் நிராகரிச்சிடக்கூடாது. எனவே பொது சொத்துக்களுடைய விஷயத்தில் கவனமாக இருப்போம், குறிப்பாக ஒப்புக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்போம். அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவோம், இறுதி முடிவை பயப்படுவோம். இப்படியான விஷயங்களுக்கு, பொதுநல விஷயங்களுக்கு நாங்கள் பாடுபடுறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி அவங்க சொன்ன மாதிரி நீங்க உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நனவுகளுக்கு காரணமாக இருங்க. நீங்க மூத்தா போனாலும் உங்களுக்காக மக்கள் துவா செய்வாங்க, உங்களோட பேரை சொல்லி துவா செய்வாங்க. ஒரு கெடுதிக்கு, ஒரு பாவத்துக்கு, ஒரு அநியாயத்துக்கு துணையாக நீங்க நிக்கவானாம். நீங்க மௌத்தாகினாலும் உங்களோட பரம்பரை பரம்பரையாக மக்கள் உங்களுக்கு பதுவா செய்வாங்க, மக்கள் உங்களுக்கு சாப விடுவாங்க. எனவே பயப்படுவோம், நல்ல விஷயங்களுக்கு உதவியாக இருப்போம், தக்குவாவுடைய விஷயத்துக்கு உதவியாக இருப்போம், ஹைராத்துகளை நலவுகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்போம். சித்னாக்களுக்கும் சர்களுக்கும் அநியாயங்களுக்கும் நாங்கள் துணை போகிவிடக் கூடாது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களையும் அதனுடைய உரிமைகளையும் கடமைகளையும் அதனுடைய கண்ணியங்களையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யாழ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வாஆகிரு தஆவானா அல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.